அதிகாரம் 9. போதிப்பதும் சுகமளிப்பதும். கிறிஸ்து 12 சீடர்களை அவர்களது முதல் ஊழிய பயணத்திற்கு அனுப்பின போது, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:7-8 என்று கூறினார். பின்னர் 70 பேரை அனுப்பின போது, ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். லூக்கா 10:8-9 என்றார். கிறிஸ்துவனுடைய சமூகமும் வல்லமையும் அவர்களோடு இருந்தது. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். வசனம் 17. கிறிஸ்து பரமேறின பின்பும் அதே ஊழியம் தொடர்ந்தது. அவருடைய ஊழியத்தின் காட்சிகள் திரும்பவும் நடப்பிக்கப்பட்டன. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:16. சீடர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்தார். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மார்க் 16:20, அப்போஸ்தலர் 8:5-8. சீடரின் வேலை. தன் பெயரை தாங்கிய சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின லூக்கா ஒரு மருத்துவ ஊழியர். அவர் வேத வாக்கியங்களில் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா, கொலோசையர் 4:14 என்று அழைக்கப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மருத்துவ திறமையை குறித்து கேள்விப்பட்டு, ஆண்டவரால் விசேஷ வேலையை பெற்ற ஒரு நபராக அவரை தேடினார். அவனுடைய ஒத்துழைப்பை பெற்று பின்னர் கொஞ்ச காலம் தன்னுடைய பயணங்களில் லூக்காவோடு வெவ்வேறு இடங்களுக்கு சென்றார். சில காலங்களுக்கு பின் லூக்காவை மக்கதேனியாவில் இருக்கிற பிலிப்பு பட்டணத்தில் விட்டு வந்தார். அங்கே அவர் மருத்துவராகவும் சுவிசேஷ போதகராகவும் தனது வேலையை சில வருடங்கள் தொடர்ந்தார். மருத்துவராக அவர் தனது ஊழியத்தில் நோயாளிகளுக்கு ஊழியம் செய்து பின்னர் துன்பப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமைக்காக ஜெபித்தார். இவ்விதம் சுவிசேஷத்திற்கான பாதை திறக்கப்பட்டது. மருத்துவனாக லூக்கா பெற்ற வெற்றி புறஜாதிகளுக்கிடையே கிறிஸ்துவை போதிப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்களை கொடுத்தது. சீடர்கள் உழைத்த விதமாக நாமும் உழைக்க வேண்டும் என்பது தெய்வீக திட்டம். சரீர சுகமளிப்பு சுவிசேஷ ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தில் போதிப்பதும் சுகமளிப்பதும் ஒருபோதும் பிரிக்கப்படக்கூடாது. சுவிசேஷத்தின் அறிவை பரப்புவதே சீடரின் வேலை. கிறிஸ்து மனிதருக்கு கொண்டு வந்த நற்செய்தியை உலகம் முழுவதிலும் அறிவிக்கும் வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேலையை அவர்கள் தங்கள் காலத்து மக்களிடம் நிறைவேற்றினார்கள். வானத்தின் கீழிருந்த ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு சந்ததியிலேயே சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்பட்டது. சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொடுப்பதே தமது நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்த வேலை. பூமியின் பாவத்திற்கும் துயரத்திற்கும் சுவிசேஷமே மாற்று மருந்து. தேவனுடைய கிருபையின் செய்தியை மனுக்குலம் முழுவதற்கும் தெரியப்படுத்துவதுதான் அதனுடைய சுகமளிக்கும் வல்லமையை அறிந்தவர்களின் முதல் வேலை. கிறிஸ்து நற்செய்தியோடு சீடர்களை அனுப்பின போது உலகத்தில் தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் இருந்த விசுவாசம் ஏறக்குறைய மறைந்திருந்தது. யெகோவாவை குறித்த அறிவை பெற்றிருப்பதாக கூறிக்கொண்ட யூதர்களிடையே பாரம்பரியத்திற்காகவும் மனித யூகங்களுக்காகவும் அவருடைய வார்த்தை அப்புறப்படுத்தப்பட்டிருந்தது. சுயநலமான ஆசைகளும் ஆடம்பரத்தின் மேலான பிரியமும் ஆதாயத்தின் மேலிருந்த பேராசையும் மனிதரின் நினைவுகளை ஆக்கிரமித்திருந்தன. தேவன் மேலிருக்கும் பயபக்தி விலகி சென்றிருக்க மனிதர் மேலிருந்த இரக்கமும் அவ்விதமே விலகியிருந்தது. சுயநலமே ஆட்சி செய்யும் கொள்கையாயிருக்க மனுக்குலத்தின் துயரத்திலும் சீரழிவிலும் சாத்தான் தன் சித்தத்தை செயல்படுத்தினான். சாத்தானிய முகவர்கள் மனிதர்களை பிடித்திருந்தனர். தேவன் தங்கும் இடமாக உண்டாக்கப்பட்டிருந்த மனிதரின் சரீரங்கள் பிசாசுகளின் உறைவிடங்களாயின. உணர்வுகளும் நரம்புகளும் மனித உறுப்புகளும் மிகவும் தீமையான இச்சைகளின் திளைப்புகளில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் முகவர்களாக செயல்படுத்தப்பட்டிருந்தன. பிசாசுகளின் முத்திரை தானும் மனித முகங்கள் மேல் குத்தப்பட்டிருந்தது. மனிதனை ஆட்கொண்டிருந்த தீய லேகியோன்களின் விளக்கங்களை முகங்கள் பிரதிபலித்து கொண்டிருந்தன. இன்றைக்கு உலகத்தின் நிலை என்ன? கிறிஸ்துவின் நாட்களில் பாரம்பரியத்தினாலும் ரபிமாரின் போதனைகளாலும் வேதாகமத்தின் மேலிருந்த விசுவாசம் அளிக்கப்பட்டிருந்ததைப் போலவே இன்றைக்கும் அதிகப்படியான விமர்சனங்களாலும் யூகங்களாலும் அது திறமையாக அளிக்கப்பட்டிருக்கவில்லையா? அன்று போலவே இன்றும் பேராசையும் லட்சியமும் இன்பத்தின் மேலான ஆசையும் மனித இருதயங்களை பலமாக பற்றி கொண்டிருக்கவில்லையா? கிறிஸ்தவ உலகத்தில் அதிலும் கிறிஸ்துவின் சபைகளென்று கூறிக்கொள்ளுகிறவர்களில் எவ்வளவு குறைவானவர்கள் கிறிஸ்தவ கொள்கைகளால் ஆட்சி செய்யப்படுகிறார்கள்? தொழிலிலும் சமுதாயத்திலும் வீட்டிலும் மத வட்டங்களிலும் கூட எவ்வளவு குறைவானவர்கள் கிறிஸ்துவின் போதனைகளை அனுதின வாழ்க்கையின் சட்டமாக வைத்திருக்கின்றனர்? நியாயம் பின்னிட்டு அகன்றது. யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போகிறது. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். ஏசாயா 59:14-15 என்பது உண்மையா இருக்கவில்லையா? சிந்திக்கக்கூடிய தேவனுக்கு பயப்படும் மனிதர்கள் எல்லா இடங்களிலும் திகைத்து நிற்கிற குற்றங்களின் தொற்று நோய்க்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலவி வருகிற ஊழல்கள் மனித வார்த்தைகளால் விவரிக்கக்கூடாத அளவில் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அரசியல் சண்டைகளையும் லஞ்சங்களையும் மோசடிகளையும் குறித்த புதிய வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மனதை வாட்டுகிற பொல்லாங்கு மற்றும் ஒழுங்கின்மையை குறித்த, மனித துன்பத்தின் மேல் எண்ணமில்லாத நிலை குறித்த, மனித வாழ்க்கையை பேய்த்தனமாக அழிப்பதை குறித்த பதிவுகளை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் பைத்தியகாரத்தனமும் கொலையும் தற்கொலையும் உயருவதை சாட்சியாக பகிர்கிறது. மனதை திசை திருப்பி கெடுத்து சரீரத்தை தீட்டாக்கி அழிக்க மனிதரிடையே சாத்தானிய முகவர்கள் அதிகமாக உழைக்கிறார்கள் என்பதை யார் சந்தேகிக்கக்கூடும்? உலகம் இப்படிப்பட்ட தீமைகளால் நிறைந்திருக்கும் போது மனிதரின் மனசாட்சிகளிலோ வாழ்க்கையிலோ மிக குறைவான தாக்கத்தையே ஏற்படுத்தும் விதமாக சுவிசேஷம் பல வேளைகளில் அலட்சியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. தங்களிடமில்லாத சிலவற்றிற்காக எவ்விடத்திலும் இருதயங்கள் அழுகின்றன. பாவத்தின் மேல் வெற்றி கொடுக்கிற ஒரு வல்லமைக்காக, தீமையின் சிறையிலிருந்து தங்களை விடுவிக்கிற ஒரு வல்லமைக்காக, ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு வல்லமைக்காக அவர்கள் ஏங்குகிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை ஒரு காலத்தில் அறிந்திருந்த அநேகர் தேவன் உணரப்படாத இடங்களில் சஞ்சரித்திருந்து தெய்வீக சமூகத்திற்காக ஏங்குகின்றனர். 19 நூற்றாண்டுகளுக்கு முன் உலகத்திற்கு தேவையாயிருந்த கிறிஸ்துவின் வெளிப்பாடு இன்று உலகத்திற்கு தேவைப்படுகிறது. மாபெரும் சீர்திருத்த வேலை அத்தியாவசியம். சரீர, மன மற்றும் ஆவிக்குரிய மீட்பின் வேலை கிறிஸ்துவின் கிருபையினால் மாத்திரமே செய்யப்பட முடியும். கிறிஸ்துவின் முறை மாத்திரமே மக்களை சென்றடைவதில் மெய்யான வெற்றியை தரும். மனிதரின் நன்மையை வாஞ்சிக்கிற ஒருவராக இரட்சகர் அவர்களோடு கலந்தார். அவர்கள் மேல் தமது அனுதாபத்தை காண்பித்து அவர்களுடைய தேவைகளுக்கு உழைத்து அவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்தார். பின்னர் அவர்களிடம், என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். தனிப்பட்ட முயற்சியினால் மக்களிடம் நெருங்கி வருவது அவசியம். போதிப்பதற்கு குறைவான நேரம் கொடுக்கப்பட்டு தனிப்பட்ட ஊழியத்தில் அதிக நேரம் செலவிடப்படுமானால் அதிக நல்ல விளைவுகள் காணப்படும். ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும். நோயாளிகளை கவனிக்க வேண்டும். துக்கத்திலும் இழப்பிலும் இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு போதிக்க வேண்டும். அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். அழுகிறவர்களோடு நாம் அழுது, மகிழ்கிறவர்களோடு நாம் மகிழ வேண்டும். வசீகரிக்கும் வல்லமையோடும், ஜெபத்தின் வல்லமையோடும், தேவனுடைய அன்பின் வல்லமையோடும் செய்யப்படும் இந்த வேலை கனி இல்லாது இருக்காது, இருக்க முடியாது. மருத்துவ ஊழியத்தின் நோக்கம் பாவத்தால் நோயுற்றிருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கல்வாரி நாதரை சுட்டிக்காட்டுவது என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அவரை காண்பதினால் அவர்கள் அவருடைய சாயலுக்கு மாற்றப்படுவார்கள். இயேசுவை நோக்கி பார்த்து பிழைக்கும்படி நோயுற்றவர்களையும் வேதனைப்படுகிறவர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். சரீர மற்றும் ஆத்ம வியாதி சோர்வாக்கி இருக்கிறவர்கள் முன் மாபெரும் வைத்தியராகிய கிறிஸ்துவை ஊழியர்கள் எப்போதும் வைக்கட்டும். சரீர வியாதியையும் ஆவிக்குரிய வியாதியையும் குணமாக்கக்கூடிய ஒருவரை அவர்களுக்கு சுட்டி காண்பியுங்கள். அவர்களுடைய பலவீனங்களின் உணர்வினால் தொடப்படும் ஒருவரை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள். தங்களுக்கு நித்திய ஜீவனை சாத்தியமாக்க தமது ஜீவனை கொடுத்தவருடைய விசாரணையில் தங்களை வைக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். அவருடைய அன்பை குறித்து பேசி இரட்சிக்கும் அவருடைய வல்லமையை குறித்து சொல்லுங்கள். இதுதான் மருத்துவ ஊழியரின் உன்னத கடமையும் விலையேற பெற்ற பாக்கியமுமாயிருக்கிறது. தனிப்பட்ட ஊழியம் பல வேளைகளில் இதற்கு பாதையை ஆயத்தப்படுத்துகிறது. சரீர வேதனையை விடுவிக்க நாம் எடுக்கும் முயற்சிகளின் வழியாக தேவன் பல வேளைகளில் இருதயங்களை சென்றடைகிறார். மருத்துவ ஊழியமே சுவிசேஷ ஊழியத்தின் முன்னோடி. வேத வார்த்தையை போதிப்பதிலும் மருத்துவ ஊழியத்திலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் போதகங்களை கேட்காமலும் எந்த ஒரு மத ஆராதனையிலும் பங்கெடுக்காமலும் இருக்கிற அநேகர் ஏறக்குறைய ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தினால் தொடப்பட வேண்டுமெனில் அது அவர்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். சரீர தேவைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதுவே பல வேளைகளில் அவர்களை அணுகக்கூடிய ஒரே மார்க்கமாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்களுக்கு வாசித்து காண்பிக்கவும் இரட்சகரை குறித்து அவர்களோடு பேசவும் நோயாளிகளை கவனித்து ஏழைகளின் துன்பங்களை விடுவிக்கிற ஊழியக்கார செவிலியர்கள் அநேக சந்தர்ப்பங்களை பெறுகிறார்கள். உணர்ச்சிகளால் தரம் தாழ்த்தப்பட்ட, பசியை கட்டுப்படுத்தும் மன வலிமை இல்லாத, உதவியற்ற அவர்களுக்காகவும் அவர்களோடும் செவிலியர் ஜெபிக்கலாம். தோற்கடிக்கப்பட்டு மனமுடைந்திருக்கிறவர்களின் வாழ்க்கைகளுக்குள் அவர்களால் நம்பிக்கையின் ஒளியை கொண்டு வர முடியும். சுயநலமற்ற தயவான செயல்களின் வழியாக வெளிக்காட்டப்படுகிற அவர்களுடைய சுயநலமற்ற அன்பு இவ்விதம் வேதனைப்படுகிறவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நம்புவதை லகுவாக்கும். அநேக தேவனிடம் விசுவாசமின்றியும் மனிதர் மேல் நம்பிக்கை இழந்தும் இருக்கிறார்கள். ஆனாலும் இரக்கமும் உதவியுமான செய்கைகளை பாராட்டுகிறார்கள். உலக புகழின் தூண்டுதலோ அல்லது லாபமோ இல்லாத போதும் ஒருவர் தங்கள் இல்லங்களுக்கு வந்து நோயாளிகளுக்கு ஊழியம் செய்து, பசியில் இருப்போருக்கு உணவளித்து, உடையில்லாதவர்களை உடுத்து வித்து, வருத்தத்தில் இருப்போரை தேற்றி, தாங்கள் யாருடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் தூதுவராக இருக்கிறார்களோ அவரிடம் அனைவரையும் உருக்கத்தோடு காட்டும்போது, இதை பார்க்கும் அவர்கள் இருதயங்கள் தொடப்படுகின்றன. நன்றி உணர்வு துளிர்க்கிறது, விசுவாசம் தூண்டப்படுகிறது. தேவன் தங்களை விசாரிக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். அவருடைய வார்த்தை திறக்கப்படும் போது அதை கவனிக்க ஆயத்தப்படுகிறார்கள். அந்நிய நாட்டிலும் தங்கள் வீடுகளிலும் ஆண்களும் பெண்களுமான அனைத்து ஊழியரும் நோயாளிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடுமானால், மக்களிடம் உடனடி அணுகலை பெற்று தங்கள் உபயோகம் அதிகம் பெருகியிருக்கிறதை காண்பார்கள். அந்நிய நாடுகளுக்கு ஊழியராக போகும் பெண்கள் தொடர்பிற்கான மற்ற எல்லா கதவுகளும் அடைபடும் போது, அந்த நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க இவ்விதம் சந்தர்ப்பம் கண்டடைவார்கள். வலியிலிருந்து விடுதலை அளித்து வியாதியை நீக்குகிற எளிமையான சிகிச்சைகளை எவ்விதம் தருவதென்பதை அனைத்து சுவிசேஷ ஊழியரும் அறிந்திருக்க வேண்டும். ஆரோக்கிய கொள்கைகளை போதித்தல். சுவிசேஷ ஊழியர்கள் ஆரோக்கிய வாழ்க்கையின் கொள்கைகளிலும் போதனை அளிக்க திறமை கொண்டிருக்க வேண்டும். எவ்விடமும் நோய் இருக்கிறது. ஆரோக்கிய பிரமாணங்களுக்கு கவனம் கொடுப்பதன் மூலம் இவைகளில் அதிகமானவை தடுக்கப்படக்கூடும். ஆரோக்கிய கொள்கைகள் இந்த வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இனி வரவிருக்கும் வாழ்க்கையிலும் நன்றாயிருப்பதற்கான தாக்கம் கொண்டிருப்பதை மக்கள் காண வேண்டும். தங்களை உண்டாக்கினவர் தாம் வாசம் பண்ணும் இடமாக நியமித்து அதை பராமரிப்பதில் நாம் உண்மையுள்ள உக்கிரானக்காரராக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற சரீரத்தின் மேல் இருக்கிற பொறுப்புகளுக்கு அவர்கள் எழுப்பப்பட வேண்டும். பரிசுத்த எழுத்துக்களின் வழியாக அளிக்கப்பட்டிருக்கிற சத்தியங்களால் அவர்கள் உந்தப்பட வேண்டும். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 6:16. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற எளிய முறைகளை குறித்து, நச்சுக்களான மருந்துகளின் இடத்தை எடுத்துக்கொள்ளுகிற முறைகளை குறித்து ஆயிரக்கணக்கானோர் போதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மகிழ்வோடு அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆகாரத்திற்கடுத்த சீர்திருத்தத்தை குறித்த போதனை மிகவும் தேவையாயிருக்கிறது. உலகத்தை சபித்து கொண்டிருக்கிற இச்சையடக்கமின்மைக்கும் குற்றங்களுக்கும் நிர்பாக்கிய நிலைக்கும் தவறான உணவு பழக்கங்களுக்கும் ஆரோக்கியமற்ற உணவுகளை உபயோகிப்பதும் பெரிய அளவில் காரணமாயிருக்கிறது. ஆரோக்கிய கொள்கைகளை போதிப்பதில் சரீர, மன மற்றும் ஆத்மாவின் உன்னத வளர்ச்சியை அடைவதே சீர்திருத்தத்தின் மாபெரும் நோக்கம் என்பதை மனங்கள் முன் வையுங்கள். தேவனுடைய பிரமாணங்களாயிருக்கிற இயற்கையின் பிரமாணங்கள் நம்முடைய நன்மைக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதென்றும், அவைகளுக்கு கீழ்ப்படிவது இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அதிகரித்து இனிவரும் வாழ்க்கைக்கு ஆயத்தமாக உதவும் என்றும் காண்பியுங்கள். இயற்கையின் செயல்களில் தேவனுடைய அன்பும் ஞானமும் வெளிப்பட்டிருப்பதை ஆராய மக்களை நடத்துங்கள். அற்புத அமைப்பான மனித சரீரத்தையும் அதை ஆட்சி செய்கிற பிரமாணங்களையும் ஆராய மக்களை நடத்துங்கள். தேவனுடைய அன்பின் சான்றுகளை உணர்கிறவர்களும் அவருடைய பிரமாணத்தின் ஞானத்தையும் நன்மைகளையும் அதற்கு கீழ்ப்படிவதன் விளைவுகளையும் கொஞ்சமாகிலும் புரிந்து கொண்டவர்களும் தங்கள் கடமைகளையும் நன்றிக்கடனையும் முற்றிலும் வேறுபட்ட கண்ணோட்டத்தோடு கருதத் துவங்குவார்கள். ஆரோக்கிய பிரமாணங்களை கை கொள்ளுவதை தியாகம் செய்வதாகவோ அல்லது சுய மறுப்பாகவோ காணாமல், அது இருக்கிற வண்ணமாகவே விலை மதிப்பிட முடியாத ஆசீர்வாதமாகவே காண்பார்கள். ஆரோக்கிய வாழ்க்கையின் கொள்கைகளை குறித்த போதனைகளை கொடுப்பது தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையின் ஒரு பகுதி என்று ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியரும் உணர வேண்டும். இந்த வேலைக்கு அதிக அவசியம் இருக்கிறது. உலகம் அதற்கு திறந்திருக்கிறது. தனிப்பட்டவரின் முயற்சியின் இடத்தில் நிறுவனத்தின் வேலையை வைக்கும் இயல்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது. மனித ஞானம் ஒருங்கிணைப்பதற்கும் மையப்படுத்துவதற்கும் மாபெரும் ஆலயங்களையும் நிறுவனங்களையும் கட்டுவதற்கும் முனைகிறது. நற்செயல்களை திரளானவர்கள் நிறுவனங்களிடமும் அமைப்புகளிடமும் விட்டுவிடுகிறார்கள். உலகத்தோடு தொடர்பு கொள்வதை தவிர்க்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் குளிரடைகிறது. அவர்கள் சுயத்தில் மூழ்கி உணர்த்தப்படக்கூடாதவர்களாகிறார்கள். தேவன் மேலும் மனிதர் மேலும் வைக்கும் அன்பு ஆத்மாவிலிருந்து மறைந்து போகிறது. கிறிஸ்து தமது பின்னடியார்களுக்கு தனிப்பட்ட ஊழியத்தை, பிரதிநிதிகளால் செய்ய முடியாத வேலையை கொடுத்திருக்கிறார். நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் ஊழியம் செய்து இரட்சிப்பை இழந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுப்பது குழுக்களுக்கோ அல்லது தொண்டு செய்யும் நிறுவனங்களுக்கோ விடப்படக்கூடாது. தனிநபர் பொறுப்பையும் தனிநபர் முயற்சியையும் தனிநபர் தியாகத்தையும் தான் சுவிசேஷம் கோருகிறது. நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்பது இயேசுவின் கட்டளை. மனிதர்கள் யாருக்கு நன்மை செய்ய தேடுகிறார்களோ அவர்களின் தொடர்புக்கு அவர் அவர்களை கொண்டு வருகிறார். அவர் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் வேண்டும் என்கிறார். வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்கிறார். லூக்கா 14:23, ஏசாயா 58:7, மார்க்கு 16:18. நேரடி தொடர்பின் வழியாகவும் தனிப்பட்ட ஊழியத்தின் வழியாகவும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட வேண்டும். முற்காலத்தில் தம்முடைய மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்ததில் குறிப்பிட்ட வகுப்பார் வழியாக மாத்திரம் தேவன் கிரியை செய்யவில்லை. தானியேல் யூத பிரபுவாய் இருந்தான். ஏசாயாவும் அரச குடும்பத்தை சார்ந்தவனாய் இருந்தான். தாவீது ஒரு மேய்ப்பன். ஆமோஸ் மந்தி மேய்த்தவன். சகரியா பாபிலோனிலிருந்து வந்த ஒரு சிறை கைதி. எலிசா நிலத்தை உழுதவன். தேவன் தீர்க்கதரிசிகளையும் பிரபுக்களையும் சிறந்தவர்களையும் தாழ்மையானவர்களையும் எழுப்பி உலகத்திற்கு தரப்பட வேண்டிய சத்தியங்களை அவர்களுக்கு போதித்தார். அவருடைய கிருபையில் பங்காளிகளாகிற ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களுக்கு செய்யும்படியான ஒரு வேலையை ஆண்டவர் நியமிக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6:8 என்று கூறி தனிப்பட்ட நபராக நாம் நம்முடைய இடத்திலும் நம்முடைய வேலையிலும் நிற்க வேண்டும். தேவ வார்த்தையின் ஊழியர் மேல், சுவிசேஷ செவிலியர் மேலும், கிறிஸ்தவ மருத்துவர் மேலும், தனிப்பட்ட கிறிஸ்தவன் மேலும், வியாபாரியோ அல்லது உழவரோ, தொழில் நிபுணரோ அல்லது இயந்திர வல்லுநரோ, அனைவர் மேலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. மனிதருக்கு அவர்களுடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவது நமது வேலை. நாம் ஈடுபடும் ஒவ்வொரு தொழிலும் இதை செய்யும் வழிமுறையாக இருக்க வேண்டும். தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்கிறவர்கள் மற்றவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார்கள், தாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நன்கு செய்யப்பட்ட கடமையை குறித்த உணர்வு அவர்களுடைய சொந்த ஆத்துமாக்களின் மேல் ஒரு எதிர் நிழலை உண்டாக்கும். சோர்வுற்றவன் தனது சோர்வை மறப்பான். பெலவீனன் பலமுள்ளவனாவான். பேதை அறிவுள்ளவனாவான். தங்களை அழைத்த ஒருவரில் அனைவரும் தவறாத உதவியாளரை காண்பார்கள். கிறிஸ்துவின் சபை ஊழியத்திற்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியமே அதன் சுலோகம். அதன் உறுப்பினர்கள் தங்கள் இரட்சிப்பின் அதிபதியின் கீழ் போராட்டத்திற்கென்று பயிற்றுவிக்கப்படவிருக்கிற சேவகர்கள். கிறிஸ்தவ ஊழியரும் மருத்துவரும் ஆசிரியரும் அநேகர் உணர்ந்திருப்பதை காட்டிலும் விசாலமான வேலையை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, ஊழியம் செய்ய அவர்களுக்கு போதிக்கவும் வேண்டும். சரியான கொள்கைகளில் அறிவுரை கொடுப்பது மாத்திரமல்ல, அவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கேட்பவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். வாழ்க்கையில் வராத சத்தியம், மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத சத்தியம் ஜீவனளிக்கும் தனது வல்லமையை, சுகமளிக்கும் தனது நற்குணத்தை இழந்து போகிறது. பகிர்ந்து கொடுக்கப்படும் போது மாத்திரமே அதனுடைய ஆசீர்வாதம் தக்க வைக்கப்பட முடியும். தேவனுக்காக நாம் செய்கிற ஒரே விதமான ஊழியம் உடைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சபை உறுப்பினரும் தங்கள் ஆண்டவருக்கான ஏதாவது ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். சிலரால் மற்றவர்கள் செய்யும் அளவு அதிகம் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் உலகத்தை மூழ்கடித்து கொண்டிருக்கிற வியாதி மற்றும் துயரத்தின் அலைகளை திருப்பி அனுப்ப தன்னால் இயன்ற மட்டும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எவ்விதம் துவங்குவது என்பது கற்றுக் கொடுக்கப்படும் போது அநேகர் வேலை செய்ய சித்தமாயிருப்பார்கள். அவர்கள் அறிவூட்டப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையும் கிறிஸ்தவ ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பள்ளியாக இருக்க வேண்டும். எவ்விதம் வேத பாடங்கள் கொடுப்பது என்றும், எவ்விதம் ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை போதித்து நடத்துவது என்றும், எவ்விதம் ஏழைகளுக்கு சிறப்பாக உதவி செய்து நோயாளிகளை கவனிக்க முடியும் என்றும், எவ்விதம் மனந்திரும்பாதவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் அதன் உறுப்பினர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். அங்கே ஆரோக்கிய பள்ளிகளும் சமையல் பள்ளிகளும் கிறிஸ்தவ வேலைக்கு உதவுகிற வெவ்வேறு வகுப்புகளும் இருக்க வேண்டும். போதிப்பது மாத்திரமல்ல, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுக்கு கீழ் வேலைகளும் செய்யப்பட வேண்டும். மக்களுக்கு நடுவில் வேலை செய்வதில் ஆசிரியர்கள் முன் செல்லட்டும். மற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் உதாரணத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள். ஒரு உதாரணம் அநேக கற்பனைகளை விட மதிப்பானது. தேவனுடைய ஏற்பாடு தங்களை அழைக்கும் இடத்தில் வேலை செய்வதற்கேதுவாக அனைவரும் தங்கள் சரீர மற்றும் மன வல்லமைகளை தங்களால் இயன்ற மட்டும் வளர்த்து கொள்ளட்டும். கிறிஸ்துவிடமிருந்து பவுலுக்கும் அப்பல்லோவுக்கும் வந்து ஆவிக்குரிய சிறப்பானவர்களாக அவர்களை பிரித்து காண்பித்த அதே கிருபை இன்றும் அர்ப்பணிப்பான கிறிஸ்தவ ஊழியருக்கு வழங்கப்படும். மாற்றிக்கூற முடியாத தெளிவோடும் வல்லமையோடும் தமது மகிமை உலகத்திற்கு வெளிப்படும்படியாக தமது பிள்ளைகள் அறிவும் ஞானமும் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கல்வி பெற்றிராதவர்களை காட்டிலும் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிற கல்வி பெற்ற ஊழியர்களால் அநேக விதமான ஊழியங்கள் செய்யப்பட்டு அதிக விஸ்தாரமான வேலையை செய்ய முடியும். அவர்களுடைய மன ஒழுங்கு சாதகமான இடத்தில் அவர்களை வைக்கிறது. எனினும் பெரிய தாளந்துகளோ தேர்ந்த கல்வியோ இல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யலாம். உபயோகிக்கப்பட சித்தமாயிருக்கிற மனிதரை தேவன் உபயோகிப்பார். மிக பெரிய அல்லது நீண்ட காலம் நிலைக்கும் விளைவுகளை மிகவும் ஞானமான அல்லது மிகவும் திறமையான நபர்களுடைய வேலைதான் கொடுக்கும் என்பது உண்மையில்லை. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் தேவைப்படுகிறார்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், மத்தேயு 11:29 என்கிற அழைப்பிற்கேற்ப செய்கிறவர்களே மிகவும் திறமையான ஊழியர்கள். இருதய மிஷனரிகளே தேவை. தேவன் எவனுடைய இருதயத்தை தொடுகிறாரோ அவன் அவருடைய அன்பை ஒருபோதும் அறிந்திராதவர்களை குறித்த பெரிய ஏக்கத்தினால் நிரப்பப்படுகிறான். அவர்களுடைய நிலைமை தனிப்பட்ட துயரத்தால் அவனை உணர்த்துகிறது. தன் ஜீவனை கையிலே பிடித்தவனாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு பரலோகத்தால் ஏவப்பட்ட ஊழியனாக தூதர்கள் ஒத்துழைக்கக்கூடிய வேலையை செய்ய அவன் முன் செல்கிறான். தேவனிடமிருந்து சிறந்த அறிவின் தாளந்துகளை பெற்றவர்கள் அவைகளை சுயநலமாக உபயோகிக்கும் போது ஒரு சோதனையின் காலத்திற்கு பின் தங்களுடைய சொந்த வழியை பின்பற்றும்படியாக விட்டுவிடப்படுவார்கள். மிகவும் அதிகமாக கொடுக்கப்படாதவராக காணப்படுகிற அதிக தன்னம்பிக்கையில்லாத மனிதரை தேவன் எடுத்து பலவீனரை பலப்படுத்துவார். ஏனெனில் தங்களால் தங்களுக்கு செய்யக்கூடாதவைகளை அவர் தங்களுக்காக செய்வார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். முழு மனதான ஊழியத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர் தாமே குறைவுகளை நிறைவாக்குவார். குறைவான பள்ளி கல்வியே பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்தவர்களை பல வேளைகளில் தம்மோடு உழைக்கும் மனிதராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் தங்கள் வல்லமைகளை மிகுந்த ஞானத்தோடு உபயோகித்திருக்கின்றனர். ஆண்டவரும் தமது ஊழியத்திலிருக்கும் அவர்களுடைய மெய்ப்பற்றுக்கும் தொழிலுக்கும் அறிவின் மேலிருக்கும் தாகத்திற்கும் பலன் அளித்திருக்கிறார். அவர்கள் கண்ணீரை கண்டு அவர்கள் ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார். பாபிலோனின் மன்றங்களில் இருந்த கைதிகளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வந்த விதமாகவே இன்றைக்கும் தமது ஊழியக்காரருக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். பள்ளிக்கல்வியில் குறைவோடிருந்து சமுதாய அந்தஸ்தில் கீழாயிருந்த மனிதர்கள் கிறிஸ்துவின் கிருபையினால் அவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிப்பதில் சில வேளைகளில் ஆச்சரியப்படும் விதமாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள். தேவன் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கையே அவர்களுடைய வெற்றியின் இரகசியம். ஆலோசனையில் ஆச்சரியமும் செயலில் மகத்துவமும் ஆனவரிடமிருந்து அவர்கள் அனுதினமும் கற்றார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்கள் விட்டு வைத்த வெற்றிடங்களை நிரப்பும்படி தேவன் அவர்களை இன்னும் அதிக குறிப்பான திறமைகள் கொண்டவர்களுடனான இணைப்பிற்கு கொண்டு வருகிறார். செய்ய வேண்டியதை உடனடியாக கண்டறியும் அவர்களுடைய திறமும் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யும் அவர்களுடைய ஆயத்தமும் அவர்களுடைய கனிவான வார்த்தைகளும் செய்கைகளும் மூடியே இருந்திருக்கக்கூடிய உபயோகமான கதவுகளை திறக்கின்றன. பிரச்சனையில் இருக்கிறவர்களிடம் அவர்கள் நெருங்கி வருகிறார்கள். அவருடைய வார்த்தைகளின் கவரும் செல்வாக்கு நடுங்கிக் கொண்டிருக்கும் அநேக ஆத்துமாக்களை தேவனிடம் இழுக்க வல்லமை கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மற்றவர்கள் விரும்பினால் என்ன செய்யக்கூடும் என்கிறதை அவர்களுடைய வேலை காண்பிக்கிறது. அகன்ற வாழ்க்கை. மற்றவர்களுக்கான ஊழியத்தில் ஈடுபடுவதை காட்டிலும் வேறு எதுவும் தர்த்தியாகம் செய்யும் வைராக்கியத்தை எழுப்பி குணத்தை அகலமாக்கி பலப்படுத்தாது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் ஆலய உறவுகளை தேடுவதில் தங்களை மாத்திரமே நினைக்கின்றனர். சபை தோழமையையும் போதகரின் கவனத்தையும் அனுபவிக்க அவர்கள் விரும்புகின்றனர். பெரிய செழிப்பான சபைகளில் அங்கத்தினராகி மற்றவர்களுக்கு மிகவும் குறைவாக செய்வதில் திருப்தி அடைகின்றனர். இதனால் தங்களுக்கான மிக விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை அவர்கள் பறிகொடுக்கின்றனர். அநேகர் தங்களுடைய இன்பமும் சாதகமுமான தோழமைகளை தியாகம் செய்வதினால் அதிக நன்மைகளை அடைவார்கள். கிறிஸ்தவ ஊழியத்தில் அவர்களுடைய பலம் எங்கே அழைக்கப்படுகிறதோ அங்கே செல்ல வேண்டும். பொறுப்புகளை சுமக்க அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். நெருக்கமாயிருக்கிற மரங்கள் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வளருவதில்லை. வளருவதற்கான இடம் உண்டாயிருக்கும்படி தோட்டக்காரர் அவைகளை பிடுங்கி நடுகிறார். அதே விதமான வேலை பெரிய சபைகளில் இருக்கிற அநேக அங்கத்தினருக்கு நன்மை பயக்கும். சுறுசுறுப்பான கிறிஸ்தவ முயற்சிகளில் தங்களுடைய பலம் உபயோகமாகும் இடங்களில் அவர்கள் வைக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக தத்தியாகம் செய்யும் ஊழியம் குறைவதால் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து குறுகியும் திறமையற்றும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சில ஊழிய பணிக்களங்களில் அவர்கள் நடப்படுவார்களெனில் பலமுள்ளவர்களாகவும் வீரியமுள்ளவர்களாகவும் வளருவார்கள். தூரத்தில் இருக்கும் களத்திற்கு அழைக்கப்படும் வரை மற்றவருக்கு உதவி செய்ய துவங்குவதற்கு யாரும் காத்திருக்க வேண்டியதில்லை. ஊழியத்தின் கதவுகள் எல்லா இடங்களிலும் திறந்திருக்கின்றன. நம்மை சுற்றிலும் உதவி தேவைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். விதவைகளும் திக்கற்றவர்களும் நோயாளிகளும் மரித்து கொண்டிருக்கிறவர்களும் மனமுடைந்தவர்களும் சோர்ந்தவர்களும் ஊக்கமிழந்தவர்களும் அறியாமையில் இருப்போரும் தீண்டத்தகாதவர்களும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். நம்முடைய சுற்றுப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்காக உழைப்பது நமது விசேஷ கடமை என்று நாம் உணர வேண்டும். மத காரியங்களில் ஆர்வம் காட்டாதவர்களுக்கு எவ்விதம் சிறப்பாக உதவ முடியும் என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் நண்பரையும் அயலகத்தாரையும் சந்திக்கும் போது அவர்களுடைய சரீர நன்மைகளோடு ஆவிக்குரிய நன்மைகளிலும் ஆர்வம் காட்டுங்கள். பாவங்களை மன்னிக்கும் இரட்சகராக கிறிஸ்துவை குறித்து அவர்களிடம் பேசுங்கள். உங்கள் அயலகத்தாரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து விலையேற பெற்ற வேதாகமத்திலிருந்தும் அதன் சத்தியங்களை விளக்கும் புத்தகங்களிலிருந்தும் அவர்களோடு சேர்ந்து படியுங்கள். பாடலிலும் ஜெபத்திலும் உங்களோடு இணைந்து கொள்ள அவர்களை அழையுங்கள். இந்த சிறிய கூட்டங்களில் கிறிஸ்து தாமும் வாக்களித்தபடியே இருப்பார். அவருடைய கிருபையினால் இருதயங்கள் தொடப்படும். சபை உறுப்பினர்கள் இந்த வேலையை செய்ய பயில வேண்டும். வெளிநாடுகளில் இருளடைந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை இரட்சிப்பதைப் போலவே இதுவும் அவசியம். வெகு தூரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை சிலர் உணரும் போது வீடுகளில் இருக்கிற அநேகர் தங்களை சுற்றிலும் இருக்கிற விலையுயர்ந்த ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை உணரட்டும். உணர்ந்து அவர்களுடைய இரட்சிப்பிற்காக அதிக ஜாக்கிரதையோடு உழைக்கட்டும். அநேகர் இடுக்கமான வாழ்க்கை வாழ்வதை குறித்து வருத்தப்படுகிறார்கள். விரும்புவார்களெனில் அவர்கள் தாமும் தங்கள் வாழ்க்கையை விசாலமும் செல்வாக்கும் உள்ளதாக மாற்ற முடியும். இயேசுவை இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் நேசித்து பிறரையும் தங்களைப் போலவே நேசிக்கிறவர்கள் தங்கள் திறமைகளையும் செல்வாக்குகளையும் உபயோகிக்கும் மிக பரந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். சிறிய வாய்ப்புகள். பெரிய வேலையை எதிர்பார்த்து சிறிய வாய்ப்புகளை எவரும் நழுவ விட்டு செல்ல வேண்டாம். நீங்கள் சிறிய வேலையை வெற்றிகரமாக செய்யக்கூடும், ஆனால் பெரிய வேலையை செய்யும் முயற்சியில் முழுமையாக தோல்வி அடைந்து ஊக்கமிழக்கக்கூடும். செய்ய உங்களுக்கு நேரிடுவதை முழு பலத்தோடு செய்வதன் வழியாகவே பெரிய வேலைக்கான திறமையை உங்களால் வளர்க்க முடியும். அனுதின சந்தர்ப்பங்களை அற்பமாக எண்ணுவதாலும் தன் அருகிலிருக்கும் சிறிய காரியங்களை நெகிழ்வதாலும் அநேகர் கனியற்றவர்களாகி உலர்ந்து போகின்றனர். மனித உதவிகளை சார்ந்து இருக்காதீர்கள். மனிதர்களை கடந்து நம்முடைய துக்கங்களை தாங்கி நம் கவலைகளை சுமந்து நமது தேவைகளை நிரப்பும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை பாருங்கள். தேவனை அவருடைய வார்த்தையின்படியே நம்பி செய்யும்படி எங்கு வேலையை காண்கிறீர்களோ அங்கே அதை துவக்கி தளராத விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். கிறிஸ்துவின் சமூகத்தின் மேலிருக்கும் விசுவாசமே பலத்தையும் உறுதியையும் கொடுக்கிறது. சுயநலமில்லாத ஆர்வமும் சிரத்தையும் கூடிய முயற்சியோடும் நிலையான சத்துவத்தோடும் உழையுங்கள். ஆட்சேபிப்பதும் சோர்வடைய செய்வதுமான நிலையினால் அநேகர் வேலை செய்ய மறுக்கிற களங்களில் தற்தியாகமுள்ள ஊழியர்களின் முயற்சிகளால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. மனித வல்லமைகளை சார்ந்திராமல் தேவனை சார்ந்திருந்து பொறுமையோடும் விடாப்பிடியாகவும் அவர்கள் உழைத்தனர். அவருடைய கிருபை அவர்களை தாங்கியது. இவ்விதம் நடப்பிக்கப்பட்ட நன்மைகளின் அளவு இந்த உலகத்தில் ஒருபோதும் அறியப்படாது. ஆனால் மாபெரும் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமான விளைவுகள் காணப்படும். சுய ஆதரவுள்ள மிஷனரிகள். அநேக இடங்களில் சுய ஆதரவுள்ள ஊழியர்கள் வெற்றிகரமாக வேலை செய்ய முடியும். கிறிஸ்துவை பற்றின அறிவை உலகம் முழுவதிலும் பரப்புவதற்கு பவுலார் சுய ஆதரவுள்ள ஊழியராகத்தான் உழைத்தார். ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் மிக பெரிய பட்டணங்களில் அனுதினமும் சுவிசேஷத்தை போதித்த அதே நேரம் தன்னையும் தன் சக ஊழியர்களையும் தாங்குவதற்கு கை வினைஞனின் தொழிலை செய்தார். எபேசு சபையின் மூப்பருக்கு தான் உழைத்த விதத்தை காண்பித்து பேசிய பிரிவு உபசார வார்த்தைகள் ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியருக்கும் விலையேற பெற்ற பாடத்தை கொண்டிருக்கிறது. எல்லா காலங்களிலும் உங்களுடன் இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அப்போஸ்தலர் 20:18-35. இன்றைக்கும் அநேகர் அதே போன்ற தர்த்தியாகம் செய்யும் ஆவியினால் ஊக்குவிக்கப்பட்டார்களெனில் அதே விதமாக நல்ல ஊழியம் செய்யலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் வேலையை 2 பேரோ அல்லது அதிகமான பேரோ ஒன்றிணைந்து துவங்கட்டும். அவர்கள் மக்களை சந்தித்து ஜெபித்து பாடி போதித்து வேத வாக்கியங்களை விளக்கி நோயாளிகளுக்கு ஊழியம் செய்யட்டும். சிலர் புத்தக ஊழியராக தங்களை தாங்கிக் கொள்ளலாம். மற்றவர்கள் அப்போஸ்தலரைப் போல சில கைத்தொழில் செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது முயற்சி செய்து உழைக்கலாம். அவர்கள் தங்களுடைய இயலாமையை உணர்ந்து தாழ்மையோடு தேவனை சார்ந்து தங்கள் ஊழியத்தில் முன்னேறும் போது ஆசீர்வாதமான அனுபவத்தை அடைகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்கள் முன் போகிறார். ஐஸ்வர்யவான்கள் நடுவிலும் ஏழைகள் நடுவிலும் அவர்கள் தயவையும் உதவியையும் கண்டடைவார்கள். வெளிநாடுகளில் மருத்துவ சுவிசேஷ ஊழியம் செய்ய பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் வேலை செய்ய எதிர்பார்த்திருந்த இடங்களுக்கு தாமதமின்றி செல்லவும் சென்று மக்களுக்கு நடுவிலே தங்கள் ஊழியத்தை துவக்கி வேலை செய்யும் போது அவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளவும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். வெகு விரைவில் தேவனுடைய வார்த்தையின் எளிய சத்தியங்களை போதிக்க தகுதியடைவார்கள். உலகம் முழுவதிலும் கிருபையின் தூதுவர்கள் அவசியப்படுகிறார்கள். இருளிலும் தவறிலும் இருக்கிற சமுதாயத்திற்குள்ளும் வெளிநாட்டு களங்களுக்கும் சென்று தங்கள் சக மனிதனின் தேவைகளோடு அறிமுகமாகி ஆண்டவருக்காக உழைக்கும்படி கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் பூமியின் இருண்ட இடங்களில், மக்கள் ஆவிக்குரிய இருளினால் மூடப்பட்டிருக்கும் இடங்களில் தங்கி தங்கள் வழியாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒளி பிரகாசிக்க அனுமதிப்பார்களெனில் எப்படிப்பட்ட உன்னத வேலை நிறைவேற்றப்படலாம்! இந்த ஊழியத்திற்கு தத்தியாகம் தேவை. ஒவ்வொரு தடையும் அகற்றப்படும்படி காத்திருக்கும் போது அநேகர் செய்ய வேண்டியதிருந்த வேலை செய்யாமல் விடப்படுகிறது. திரளானவர்கள் நம்பிக்கை இல்லாமலும் தேவனில்லாமலும் மடிகிறார்கள். சிலர் பொருளாதார சாதகங்களுக்காக அல்லது விஞ்ஞான அறிவை அடைவதற்காக குடியில்லாத பகுதிகளுக்கு செல்ல துணிந்து தியாகத்தையும் கடினமான வாழ்க்கையையும் மகிழ்வோடு சகிக்கிறார்கள். ஆனால் சக மனிதருக்காக சுவிசேஷம் தேவைப்படும் பகுதிகளுக்கு தங்கள் குடும்பங்களை கொண்டு செல்ல சித்தமாயிருக்கிறவர்கள் எவ்வளவு குறைவான பேர்! மனிதர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய நிலையும் தகுதியும் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அவர்களை சென்றடைந்து சாத்தியமான எல்லா வழியிலும் அவர்களுக்கு உதவி செய்வதுதான் மெய்யான ஊழியம். அப்படிப்பட்ட முயற்சியின் வழியாக நீங்கள் இருதயங்களை வெற்றி கொண்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சென்றடையும் ஒரு கதவை திறக்கலாம். உங்கள் வேலைகளிலெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் மாபெரும் மீட்பின் திட்டத்தில் ஒரு பங்காக இருக்கிறீர்கள் என்றும் நினைவில் வையுங்கள். சுகமும் ஜீவனும் அளிக்கிற வேலையில் கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்க்கையின் வழியாக பாய்ந்தோட வேண்டும். மற்றவர்களை அவருடைய அன்பின் வட்டத்திற்குள் இழுக்க முயற்சிக்கும் போது உங்கள் பேச்சின் தூய்மையும் சுயநலமில்லாத உங்கள் சேவையும் உங்கள் முகத்தின் மகிழ்ச்சியும் அவருடைய கிருபையின் வல்லமைக்கு சாட்சி பகரட்டும். மனிதர் அவரை அவருடைய அழகில் பார்ப்பதற்காக உலகத்திற்கு அவரை குறித்த தூய்மையும் நீதியுமான ஒரு எடுத்துக்காட்டை கொடுங்கள். தவறான பழக்கங்கள் என்று நாம் கருதுகிறவைகளை தாக்குவதன் வழியாக மற்றவர்களை சீர்திருத்த முயற்சிப்பது உபயோகமற்றது. அப்படிப்பட்ட முயற்சி பல வேளைகளில் நன்மையை காட்டிலும் தீமையையே விளைவிக்கிறது. சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த போது யாக்கோபின் கிணற்றை மரியாதையின்றி பேசுவதற்கு பதிலாக கிறிஸ்து மேன்மையான சிலவற்றை கொடுத்தார். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். யோவான் 4:10 என்று கூறினார். அந்த பெண் வைத்திருந்தவைகளை காட்டிலும் மேன்மையான சிலவற்றை, ஜீவ தண்ணீரையும் சுவிசேஷத்தின் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுத்து உரையாடலை தாம் கொடுக்க வேண்டிய புதையலுக்கு அவர் திருப்பினார். நாம் உழைக்க வேண்டிய வழியின் ஒரு விளக்கம் இது. மனிதருக்கு அவர்கள் பெற்றிருக்கிறவைகளை காட்டிலும் மேன்மையான, எல்லா புத்திக்கும் மேலான கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் கொடுக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற அவருடைய குணத்தையும் அவர்கள் எவ்வாறு ஆக வேண்டுமென்று அவர் வாஞ்சிக்கிறார் என்கிற வெளிப்பாடுமான தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தையும் குறித்து நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். விரைந்தோடுகிற மகிழ்ச்சியையும் உலக இன்பங்களையும் விட பரலோகத்தின் அழிந்து போகாத மகிமை எவ்வளவு முடிவில்லாத உன்னதமானது என்று அவர்களுக்கு காண்பியுங்கள். இரட்சகரில் கண்டடையக்கூடிய சுதந்திரத்தையும் இளைப்பாறுதலையும் குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகமுண்டாகாது. 14 என்று அவர் அறிவித்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1:29 என்று கூறி இயேசுவை உயர்த்துங்கள். அவர் மாத்திரமே இருதயத்தின் ஏக்கத்தை திருப்திப்படுத்தி ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களிலும் சீர்திருத்தவாதிகள் மிகவும் அதிக சுயநலமற்றவர்களாகவும் மிகவும் தயவானவர்களாகவும் அதிக மரியாதை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் சுயநலமில்லாத செயல்களின் மெய்யான நன்மை காணப்பட வேண்டும். மரியாதையின்மையை வெளிக்காட்டுகிற ஊழியர் பிறரின் வழி விலகலில் அல்லது அறியாமையில் பொறுமையின்மையை காண்பிக்கிற ஊழியர், அவசரமாக பேசி அல்லது யோசிக்காது செயல்படுகிற ஊழியர் பிறரை ஒருபோதும் சென்றடையக்கூடாதபடி இருதயங்களுக்கான கதவை அடைத்துவிடக்கூடும். காய்ந்து கொண்டிருக்கிற செடிகளின் மீது விழும் பனியையும் மழை துளியையும் போலவே மனிதரை தவறிலிருந்து மீட்க தேடும் போது வார்த்தைகள் மென்மையாக விளட்டும். தேவனுடைய திட்டம் முதலாவது இருதயத்தை சென்றடைவதே. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான வல்லமையை கொடுப்பார் என்று அவரை நம்பி சத்தியத்தை நாம் அன்போடு பேச வேண்டும். அன்போடு பேசப்படும் வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஆத்மாவில் பொருத்துவார். இயற்கையாக நாம் சுயத்தை முக்கியப்படுத்துகிறவர்களாகவும் கொள்கை பிடிவாதக்காரராகவுமே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்கு போதிக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது அவருடைய இயல்பில் நாம் பங்கெடுக்கிறோம். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கிறிஸ்துவின் அற்புதமான உதாரணம் மற்றவர்களின் உணர்வுக்குள் நுழைந்த அவருடைய இணையில்லாத மென்மை, அழுகிறவர்களோடு அவர் அழுதது, களி கூறுகிறவர்களோடு அவர் களி கூர்ந்தது, உண்மையாக அவரை பின்பற்றுகிற அனைவருடைய குணத்தின் மீதும் ஆழமான செல்வாக்கை கொண்டிருக்க வேண்டும். தயவான வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் சோர்ந்த பாதங்களுக்கான பாதையை லகுவாக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்திருளினார். 5:4 நம்மை சுற்றிலும் துன்பப்படுகிற ஆத்துமாக்கள் இருக்கின்றன. இங்கும் அங்கும் எல்லா இடங்களிலும் அவர்களை நாம் காணலாம். இவ்விதம் துன்பப்படுகிறவர்களை நாம் தேடி அவர்களுடைய இருதயத்தை தேற்ற ஏற்ற வார்த்தைகளை பேசுவோமாக. புத்துணர்வளிக்கும் இரக்கத்தின் தண்ணீர் ஓடுகிற வாய்க்கால்களாக நாம் எப்போதும் இருப்போமாக. மற்றவர்களுடைய அனுபவங்களில் மனிதனின் பார்வைக்கு மறைக்கப்பட்ட அத்தியாயங்கள் இருக்கின்றன என்பது நமது அனைத்து தோழமைகளிலும் நினைவு கூறப்பட வேண்டும். ஆர்வமுள்ள பார்வைகளிலிருந்து பவித்திரமாக பாதுகாக்கப்பட்ட சோகமான சரித்திரங்கள் அவர்களுடைய நினைவுகளில் இருக்கின்றன. சோதனையான சூழ்நிலைகளோடான நீண்ட கடினமான போராட்டங்கள் நாளுக்கு நாள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பெரும்பாலும் பலவீனப்படுத்துகிற குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சோதனையான சூழ்நிலைகளோடான நீண்ட கடினமான போராட்டங்கள் நாளுக்கு நாள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பெரும்பாலும் பலவீனப்படுத்துகிற குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மிக பெரிய காரியங்களோடு வாழ்க்கை போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறவர்கள் அன்பான முயற்சி மாத்திரமே அவசியப்படுகிற சிறிய கவனங்களினால் பலப்படுத்தப்பட்டு ஊக்கப்படுத்தப்படலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான நண்பருடைய உதவி செய்யும் உறுதியான பிடிப்பு பொன்னையும் வெள்ளியையும் பார்க்கலும் விலையேற பெற்றதா இருக்கும். தயவான வார்த்தைகள் தூதரின் புன்சிரிப்பை போல வரவேற்கப்படுகின்றன. குறைவான ஊதியத்திற்காக கடினமாக உழைக்க நிர்பந்திக்கப்பட்டு வாழ்க்கையின் குறைவான தேவைகளையே சந்திக்க முடிந்தவர்களாக திரளானவர்கள் வறுமையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். மேன்மையான காரியங்களை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாத உழைப்பும் இழப்பும் அவர்களுடைய பாரத்தை மிகவும் பாரமாக்குகின்றன. அதோடு வலியும் நோயும் சேரும்போது பாரம் ஏறக்குறைய தாங்க முடியாததாகிறது. கவலைப்பட்டு நெருக்கப்பட்டு விடுபட எங்கே திரும்புவதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய சோதனைகளிலும் மனவேதனைகளிலும் ஏமாற்றங்களிலும் அவர்கள் மேல் அனுதாபப்படுங்கள். இது அவர்களுக்கு உதவும் பாதையை உங்களுக்கு திறக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர்களோடு பேசுங்கள். அவர்களுக்காகவும் அவர்களோடும் ஜெபியுங்கள். நம்பிக்கையினால் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். ஆத்துமா நோயிற்று நம்பிக்கையின் துடிப்பு குறைந்திருக்கிறவர்களிடம் பேசப்படும் மகிழ்ச்சியான ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை தம்மிடமே பேசப்பட்ட வார்த்தைகளாக இரட்சகர் கருதுகிறார். இருதயங்கள் மகிழ்விக்கப்படும்போது பரலோக தூதர்கள் அதை இன்பமான உணர்வோடு பார்ப்பார்கள். மனிதருடைய தெய்வீக சகோதரத்துவத்தை குறித்த உணர்வை அவர்களுடைய ஆத்துமாக்களில் எழுப்ப ஆண்டவர் காலங்காலமாக தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து உழையுங்கள். உலகத்தில் அவநம்பிக்கையும் ஒதுக்கி வைக்கப்படும் நிலையும் இருக்கும்போது பரலோகத்தில் ஆட்சி செய்கிற ஆவியை கிறிஸ்துவின் சீடர்கள் வெளிக்காட்ட வேண்டும். அவர் பேசுவதைப் போல பேசி அவர் செயல்படுவதைப் போல செயல்படுங்கள். அவருடைய குணத்தின் இனிமையான நிலையை வெளிக்காட்டுங்கள். அவருடைய எல்லா போதனைகளுக்கும் மனிதரோடு அவர் நடந்து கொண்ட எல்லா விதத்திற்கும் அடித்தளமாயிருக்கிற அந்த அன்பின் ஐஸ்வர்யத்தை வெளிக்காட்டுங்கள். கிறிஸ்துவோடு இணையும் மிக தாழ்மையான ஊழியக்காரர் உலகம் முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய ஓசையை உண்டாக்கி நித்திய காலத்திற்குமான இசையை இசைக்க முடியும். மனிதர்கள் எவ்விதமாகலாம் என்பதையும் தெய்வீகத்தோடு ஒன்றிணைவதினால் அழியவிருக்கிற ஆத்மாக்களின் இரட்சிப்புக்கு என்ன செய்யப்படக்கூடும் என்பதையும் உலகத்திற்கு வெளிக்காட்டும்படியாக மனித கருவிகளோடு ஒத்துழைக்க பரலோகவாசிகள் காத்திருக்கிறார்கள். சுயத்தை அப்புறப்படுத்தி தன்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவருடைய பயன்பாட்டிற்கு எல்லையே இல்லை. சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும்
அவருடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிற அனைவரும் சரீர மன ஆவிக்குரிய வல்லமைகளின் புது ஈவுகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருப்பார்கள். முடிந்து போகாத பரலோகத்தின் விநியோகங்கள் அவர்களுடைய கட்டளையில் இருக்கின்றன. கிறிஸ்து அவர்களுக்கு தமது சொந்த ஆவியின் சுவாசத்தையும் தமது சொந்த வாழ்க்கையின் ஜீவனையும் கொடுக்கிறார். வேலை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் தமது உன்னத ஆற்றல்களை மனதிலும் இருதயத்திலும் வைக்கிறார். நம்முடைய சொந்த தவறான மனக்கருத்துக்களினாலும் குணத்தின் குறைவினாலும் விசுவாச குறைவினாலும் சாத்தியமில்லை என்று காணப்பட்ட வெற்றிகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையினால் நாம் சாதிக்கலாம். ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் அளவிட முடியாத பலனை அடையும் வல்லமை கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே தானே அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால நிலையை குறித்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் காணப்படும்படியாக அவர் மனிதரின் மனங்களில் கிரியை செய்வார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் போகிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:1-10. ஆமேன்.